பதிமூன்றாம் அத்தியாயம் பிரசூரிக்க ஆரம்பித்தல். 1848 நவம்பர் மாதம் மசாசுசெட்ஸ் மாகாணத்தைச் சேர்ந்த டோர்செச்சரில் கூடின ஒரு கூட்டத்தில் முத்திரையிடும் தூதை கூறி அறிவிப்பதையும், நமது பாதையில் பிரகாசித்த வெளிச்சத்தை பிரசுர வேலையின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டிய சகோதரரின் கடமையையும் பற்றிய ஒரு காட்சி எனக்கு அளிக்கப்பட்டது. தரிசனத்திலிருந்து வந்ததும் நான் என் புருஷனை நோக்கி, நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி உண்டு. நீங்கள் சிறிய பத்திரிகை ஒன்று அச்சடிக்க ஆரம்பித்து அதை ஜனங்களுக்கு அனுப்ப வேண்டும். அது ஆரம்பத்தில் சிறியதாயிருக்கட்டும், ஆனால் ஜனங்கள் அதை வாசிக்க வாசிக்க அதை அச்சிடுவதற்கான பொருளை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். துவக்கத்திலிருந்தே அது சித்தி பெறும். அற்பமான இவ்வாரம்பத்திலிருந்து உலகமெங்கும் சுட்டிப்பாயும் ஒளி அருவிகள் போல அது எனக்கு காட்டப்பட்டது. 1849 கோடையில் நாங்கள் கனஸ்டிக்கெட்டில் இருக்கையில் என் புருஷன் நிகழ்கால சத்தியத்தை எழுதி பிரசுரிப்பதற்கான வேலை வந்துவிட்டதென்று பலமாய் வற்புறுத்தப்பட்டார். அவர் இதை செய்யும்படி தீர்மானித்தபோது அதிக தைரியத்தையும் ஆசிர்வாதத்தையும் அடைந்தார். ஆனால் அவருக்கு பணமில்லாததனால் அவர் திரும்பவும் கவலையும் சந்தேகமும் பட்டார். பொருளுடையோர் பலர் இருந்தனர், ஆனால் அவர்களுக்கு அதை கொடுக்க பிரியமில்லாதிருந்தது. கடைசியாக அவர் அதைரியமடைந்து அதை விட்டுவிட்டு புல் வெட்டுவதற்கு ஒரு நிலம் பார்க்க தீர்மானித்தார். அவர் வீட்டை விட்டுப் போனதும் ஒரு பாரம் என்மேல் வைக்கப்பட்டது. நான் சோர்வடைந்தேன். எனக்காக ஜபம் செய்யப்பட்டது. தேவன் என்னை ஆசிர்வதித்தார். நான் தரிசனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். ஒரு வருஷத்திற்கு முன்னால் என் புருஷன் நிலத்தில் வேலை செய்தபோது கர்த்தர் அவரை பலப்படுத்தி ஆசிர்வதித்து இருந்தார் என்றும், அவ்விதம் சேகரித்த பொருளை சரியானபடி பிரயோகம் செய்திருந்தார் என்றும், இன்னும் உண்மையாயிருந்தால் இம்மையில் 100 மடங்கு அதிக பலன் கிடைப்பதோடு தேவனுடைய ராஜ்யத்திலும் அதிகமான பலன் கிடைக்குமென்றும், ஆனால் கர்த்தர் அவருக்கு வேறு ஒரு வேலை வைத்திருந்ததினால் நிலத்தில் வேலை செய்வதற்கு இப்போது அவருக்கு பலம் அளிக்கப்பட மாட்டாதென்றும், துணிந்து மறுபடியும் நிலத்தில் வேலை செய்யப் போனால் அவர் பிணியினால் பீடிக்கப்படுவார் என்றும், ஆனால் அவர் எழுதி எழுதி எழுதியே விசுவாசித்து நடக்க வேண்டுமென்றும் நான் கண்டேன். அவர் உடனே எழுத ஆரம்பித்தார். ஏதாவது ஒரு வசனம் அவருக்கு கருகளாய் காணப்பட்டால் அவ்வார்த்தையின் மெய்ப்பொருளை அறிவதற்கு நாங்கள் தேவனை நோக்கி பிரார்த்திப்போம். நிகழ்கால சத்தியம். ஜூலையில் ஒருநாள் என் புருஷன் தமது பத்திரிகையின் முதல் சங்கியையில் 1000 பிரதிகளை மிட்ஸ்டனனிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வந்தார். விஷயங்களை தயாரித்துக் கொண்டு அநேக தடவைகளில் அவர் 8 மைல் தூரமுள்ள மில்டவுனுக்கு நடந்து போய் வருவார். ஆனால் இன்று அவர் பெல்டேன் சகோதரருடைய குதிரையையும் வண்டியையும் இரவலாக வாங்கி அதிலே அப்பத்திரிகைகளை போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். அருமையான அவ்வச்சடி பிரதிகளை எடுத்து வீட்டிற்குள் கொண்டு போய் தரையிலே வைத்தோம். பிறகு நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய்க் கூடி அவைகளை சுற்றி முழங்கால் படியிட்டு கர்த்தரின் ஆசீர்வாதம் அச்சடிக்கப்பட்ட சத்திய தூதர்கள் மேல் தாங்கும்படி மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் அவரைக் கெஞ்சினோம். பிறகு அவைகளை நான் என் புருஷனிடம் மடித்துக் கொடுக்க, அவர் அவைகளின் மேல் காகிதம் சுற்றி வாசிப்பார்களென்று தாம் எண்ணின அனைவர் பேருக்கும் விலாசம் எழுதி ஒரு துணிவைக்குள் அவைகளை போட்டு எடுத்துக்கொண்டு கால்நடையாய் மில்டவுன் போஸ்ட் ஆபீஸுக்கு நடந்து செல்வார். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் அப்பத்திரிகையில் 4 சங்கிகைகள் மில்டவுனில் அச்சடிக்கப்பட்டன. சங்கிகை ஒவ்வொன்றும் 8 பக்கங்களுக்கு உள்ளது. பத்திரிகைகள் தபாலில் அனுப்பப்படும் முன் அவைகள் எப்பொழுதும் கர்த்தரின் சமூகத்துக்கு முன்பாக விரித்து வைத்து அவர் அவைகளை ஆசிர்வதிக்கும்படி கண்ணீரோடு ஊக்கமாய் ஜெபித்து அனுப்பப்பட்டன. முதல் சங்கியை அனுப்பின பிறகு சீக்கிரத்தில் அப்பத்திரிகையை தொடர்ச்சியாய் பிரசுரிக்க வேண்டுமென்று எங்களுக்கு நிருபங்களும் பொருட்களும் வந்ததும் தவிர, சத்தியத்தை தழுவிக்கொள்வதாய் பலரிடமிருந்து நற்செய்திகளும் வந்தன. பிரசுர வேலையை ஆரம்பித்ததோடு சத்தியத்தை பிரசங்கத்தின் மூலமாய் தெரிவிக்கும்படியான எங்கள் பிரயாசங்களை நாங்கள் நிறுத்தாமல் பல இடங்களுக்கும் சென்று விசுவாசிகளை தைரியப்படுத்திக் கொண்டும் தப்பிதங்களை சீர்படுத்திக் கொண்டும் எங்களுக்கு பெரிய வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்த உபதேசங்களை போதித்துக் கொண்டும் வந்தோம். பிரசுர வேலையை ஊர்சிதமாய் நடத்துவதோடு பற்பல இடங்களில் நாங்கள் படும் பிரயாசங்களையும் அதே சமயம் விட்டுவிடாதிருக்கும் பொருட்டு அப்பத்திரிகை அப்போதைக்கப்போது பல இடங்களுக்கு மாற்றப்பட்டது. ரிவியூ அண்ட் ஹெரால்டு. 1850 நவம்பரில் அப்பத்திரிக்கை மெயின் மாகாணத்திலுள்ள பாரிஸில் வெளியாகப்பட்டது. இங்கே அது பெரியதாக்கப்பட்டு இப்பொழுது அட்வேந்து ரிவியூ அண்ட் சாபது ஹெரால்ட் எனப்பட்ட நாமம் அதற்கு மாற்றப்பட்டது. நாங்கள் சகோதரர் ஏவுடன் தங்கியிருந்தோம். அப்பத்திரிக்கை நடந்தேறும் பொருட்டு நாங்கள் சுலுவாய்ப்பிழைக்கச் சித்தமாயிருந்தோம். சத்தியத்தை நேசித்தோர் தொகையில் சொற்ப பேரையும் உலக ஐஸ்வர்யத்தில் ஏழைகளாயிருந்ததினாலும் நாங்கள் இன்னும் வறுமையோடும் பெரிய அதைரியத்தோடும் கிடந்து போராடும்படி கட்டாயப்படுத்தப்பட்டோம். நாங்கள் அதிக கவலையடைந்திருந்தோம். அச்சுப்பிழை பார்ப்பதற்கு அடிக்கடி நடுராத்திரி மட்டும் சில வேளைகளில் விடியற்காலம் 2-3 மணி மட்டும் விழித்திருந்தோம். ஓயாமல் உழைத்து கவலையும் ஆத்திரமும் உள்ளவராயிருந்ததினாலும் சத்துள்ள சரியான ஆகாரம் கிடையாதிருந்ததினாலும் பனிக்காலங்களில் நீண்ட பிரயாணங்கள் செய்ததினாலும் என் புருஷன் தாங்க உண்ணா பாரத்தினால் சோர்வடையலானார். அச்சாபிசுக்கு நடக்க முடியாதபடி அவர் அவ்வளவு பலவீனமானார். எங்கள் விசுவாசம் வெகுவாய் பரீட்சிக்கப்பட்டது. நாங்கள் கஷ்டநஷ்டங்களை மனப்பூர்வமாய் சகித்தோம். என்றாலும் எங்கள் உள்நோக்கங்கள் தப்பர்த்தம் பண்ணப்பட்டன. ஜனங்கள் எங்களை நிந்தித்து புறக்கணித்தார்கள். நாங்கள் அவர்களின் நன்மைக்கென்று கஷ்டப்பட்டோம். அவர்களில் ஒருவரும் எங்கள் முயற்சிகளை பாராட்டினதாய் தோண்டவில்லை. நித்திரை செய்வதற்கோ அல்லது இளைப்பாறுவதற்கோ முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டோம். மித்திரை செய்து இளைப்பாற வேண்டிய நேரங்களை அடிக்கடி பொறாமையினால் எழுதப்பட்ட நீண்ட நிருபங்களுக்கு பதிலளிப்பதில் கழித்தோம். மற்றவர்கள் நித்திரை செய்கையில் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக விசனத்துடன் கண்ணீர் சிந்தி பல மணி நேரங்கள் செலவிட்டோம். கடைசியாக என் புருஷன் என்னை நோக்கி, மனைவியே, இனி நாம் இப்படி கஷ்டப்பட்டு உழைப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இம்மட்டில் நான் நின்று விடுகிறேன். நான் அப்பத்திரிக்கையை இனி பிரசுரிக்கிறதில்லை என்று அச்சாபிசுக்கு எழுதிவிட்டேன் என்று சொன்னார். எழுதின கடிதத்தை எடுத்துக்கொண்டு அச்சாபிசுக்கு புறப்பட்டுப் போகையில் நான் மெய்மறந்து கிடந்தேன். அவர் திரும்பி வந்து எனக்காக ஜபித்தார். அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது. நான் விடுதலை பெற்றேன். அடுத்த நாள் காலையில் நான் குடும்ப ஜபத்தில் இருக்கையில் தரிசனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இக்காரியங்களை குறித்து போதிக்கப்பட்டேன். என் புருஷன் அப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்று சாத்தான் பிரயாசப்பட்டுக் கொண்டும் தனதூதர்கள் மூலம் இதை செய்யும்படி கிரியை செய்து கொண்டும் இருந்தபடியினால் அவர் பத்திரிகையை நிறுத்தக்கூடாதென்று நான் கண்டேன். நாங்கள் அதை தொடர்ச்சியாக பிரசுரிக்கும்போது கர்த்தர் எங்களை பராமரிப்பாரென்று எனக்கு காட்டப்பட்டது. சீக்கிரம் பல மாகாணங்களில் கூடங்கள் நடத்தும்படி எங்களுக்கு அவசர அழைப்புகள் வந்தன. மசாசுசெட்ஸ் மாகாணத்தைச் சேர்ந்த போஸ்டனிலும், கனெக்டிக்கெட்டை சேர்ந்த ராக்கி ஹில்லிலும், நியூயார்க்கை சேர்ந்த கம்டன், உவெஸ்ட் மில்டனிலும் நடக்கும் பொதுக்கூட்டங்களுக்கு போகும்படி நாங்கள் தீர்மானித்தோம். இவைகளெல்லாம் வேலை விஷயமான கூட்டங்களாயிருந்தாலும் சிதறியிருந்த நமது சகோதரர்களுக்கு மிகவும் பிரயோஜனமானவைகள். நியூயார்க்கிலுள்ள ரோசெஸ்டரில் 1852 ஏப்ரலில் மிகுந்த அதைரியமான சந்தர்ப்பங்களின் மத்தியில் நாங்கள் நியூயார்க்கிலுள்ள ரோசெஸ்டருக்கு குடிபோனோம். எங்கே சென்றாலும் விசுவாசத்தோடு முன்செல்ல வேண்டியதாயிருந்தது. இன்னும் நாங்கள் வறுமைக்கு உட்பட்டவர்களாய் கண்டிப்பான செட்டிமையையும் சுய வெறுப்பையும் கையாடும்படி கட்டாயப்படுத்தினோம். 1852 ஏப்ரல் 16 சகோதரர் ஹவுலாந்து குடும்பத்திற்கு எழுதிய ஓர் நிருபத்திலிருந்து கொஞ்சத்தை இங்கு எடுத்துக் கூறுகிறேன். இப்பொழுதுதான் நாங்கள் ரோச்செஸ்டர் வந்து சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு பழைய வீட்டை வருஷம் $175 வாடகை பேசியிருந்தோம். வீட்டிலேயே அச்சாபீஸை வைத்திருந்தோம். மற்றபடி ஆபீஸ் அறைக்கென்று மாத்திரம் வருஷம் $50 செலுத்த வேண்டும். நீங்கள் எங்களையும் எங்கள் வீட்டில் உள்ள சாமான்களையும் வந்து பார்ப்பீர்களாகில் சிரிப்பீர்கள். கட்டில் ஒன்று 25% வீதம் 2 பழைய கட்டில்கள் வாங்கியிருக்கிறோம். என் புருஷன் 6 பழைய நாற்காலிகள் கொண்டு வந்திருக்கிறார். அவைகளில் 2 ஒரே தினசில் இல்லை. 6 $1 கொடுத்து வாங்கியிருக்கிறார். சீக்கிரத்தில் பின்னும் எனக்கு அவர் 4 பழைய நாற்காலிகள் இனாம் செய்திருக்கிறார். அவைகளுக்கு உட்காரும் ஆசனம் இல்லை. 62% மட்டும் அவைகளின் கிரயம். சட்டங்கள் உறுதியாயிருக்கின்றன. உட்காருவதற்காக நான் அவைகளை கட்டிக் கொண்டிருக்கிறேன். வெண்ணெய் கிராக்கியாயிருக்கிறதனால் நாங்கள் அதை வாங்குகிறதில்லை. உருளைக்கிழங்கு வாங்க இயலாது. வெண்ணெய்க்கு பதிலாக ஆணத்தையும் உருளைக்கிழங்குக்கு பதிலாக டேர்னிப் கிழங்கையும் நாங்கள் உபயோகிக்கிறோம். இரு காலிமர பீப்பாய்கள் மேல் ஒரு பலகையை போட்டு அதன்மேல் எங்கள் முதல் போஜனத்தை வைத்து சாப்பிட்டோம். தேவனுடைய வேலை முன்னேறுவதற்காக நாங்கள் கஷ்ட நஷ்டங்களை சகிக்க மனப்பூர்வமாயிருக்கிறோம். நாங்கள் இவ்விடம் வந்தது தேவ நடத்துதலென்றே நம்புகிறோம். வேலை செய்வதற்கு இடம் விஸ்தாரமாய் உள்ளது. வேலையாட்களோ சொற்பம். சென்ற ஓய்வு நாளில் நமது கூட்டம் சிறப்பாயிருந்தது.
கர்த்தர் தமது பிரசன்னத்தில் எங்களை இளைப்பாற்றினார். முன்னேறுதல். அதிக மனக்குழப்பத்துடனும் அதைரியத்துடனும் நாங்கள் ரோசஸ்டரில் பாடுபட்டோம். நகரத்தில் விஷபேதிவாதை வந்து மும்முறித்தபோது நம்பிக்கை மலை என்னும் கல்லறைத் தோட்டத்துக்கு மரித்தோரை எடுத்துப் போகும் வண்டிகளின் சத்தம் தெருக்களில் இரவெல்லாம் கேட்டது. இவ்வியாதிக்கு இரையானது தாழ்ந்த வகுப்பினர் மாத்திரமல்ல, சகல வகுப்பினரும் இறை கொடுத்தார்கள். மிக்க சாமார்த்தியமுள்ள வைத்தியர்களும் மரித்து நம்பிக்கை மலைக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ரோசஸ்டரில் நாங்கள் எந்த வீதி வழி போனாலும் ஏறக்குறைய சகல மூலைகளிலும் வெறும் பிரேதப்பெட்டிகளை ஏற்றியுள்ள வண்டிகளை நாங்கள் சந்திப்போம். எங்கள் பாலகன் எச்சன் அதனால் பீடிக்கப்பட்டான். நாங்கள் அவனை அந்த பெரிய வைத்தியரிடம் கொண்டு போனோம். நான் என் கரங்களில் அவனை ஏந்திக் கொண்டு இயேசுவி நாமத்தில் அவ்வியாதியை கண்டித்தேன். உடனே அவனுக்கு சொஸ்தமாயிற்று. ஓர் சகோதரி ஆண்டவர் அவனை சுகமாக்கும்படி ஜெபிக்க ஆரம்பித்தபோது 3 வயதுள்ள அச்சிறுவன் பிரமிப்படைந்து, அவர்கள் இனி எனக்காக ஜெபிக்க வேண்டாம், கர்த்தர் என்னை சொஸ்தப்படுத்திவிட்டார் என்று சொன்னான். அவன் மிகவும் பலவீனமாயிருந்தான். ஆனால் அவ்வியாதி பிறகு அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. என்றாலும் அவன் பலனடையவில்லை. எங்கள் விசுவாசம் இன்னும் பரீட்சிக்கப்பட வேண்டியிருந்தது. 3 நாட்களாய் அவன் ஒன்றுமே புசிக்கவில்லை. எழுவதும் பிரயாணம் போவதும்.
நியூயார்க்கிலுள்ள ரோசஸ்டரிலிருந்து மெயினிலுள்ள பங்கூர் மட்டும் 2 மாதங்களுக்கு நாங்கள் வெளியே போய் வேலை செய்ய வேண்டியிருந்தது. நாங்கள் சார்லி எனப்பட்ட எங்கள் நல்ல குதிரையை எங்கள் பெட்டி வண்டியில் பூட்டி இப்பிரயாணம் செய்ய வேண்டும். அக்குதிரையை வேர்மாண்டிலுள்ள சகோதரர் எங்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் பிள்ளையை மோசகரமான இந்நிலையில் நாங்கள் விட்டுப்போவதே படியென்று யோசித்து, அதற்கு அதிக கேவலமானதொன்றும் நேரிடாதிருந்தால் புறப்படலாமென்று தீர்மானித்தோம். நாங்கள் நியமித்திருந்த முதல் இடத்திற்கு போக வேண்டுமானால் இன்னும் 2 நாட்களில் நாங்கள் புறப்பட வேண்டும். பிள்ளைக்கு பசி தீபனம் ஏற்பட்டால் அதை நாங்கள் ஒரு அத்தாட்சியாக கொண்டு புறப்பட துணிவோம் என்று கர்த்தரிடம் காரியத்தை ஒப்புவித்தோம். 1ஆம் நாளில் குணமான மாறுதல் ஒன்றுமில்லை. அவன் சிறிதளவு ஆகாரமும் உட்கொள்ளவில்லை. அடுத்த பகல் மத்தியானத்திற்கு மேல் அவன் சூப்பு வேண்டுமென்று கேட்டதும் அதை கொடுத்து போசித்தோம். நாங்கள் அதே சாயங்காலம் புறப்பட ஆரம்பித்தோம். சாயங்காலம் சுமார் 4 மணிக்கு நோய்பட்ட அந்த பிள்ளையை ஒரு தலையணையின் மேல் வைத்துக்கொண்டு நாங்கள் 20 மைல் சவாரி செய்தோம். அந்திரவு அவன் அதிக அலுப்பாய் காணப்பட்டான். அவனுக்கு நித்திரை வரவில்லை. ஆகையினால் நான் அவனை ஏறக்குறைய இரவெல்லாம் என் கரங்களில் ஏந்தி வைத்துக் கொண்டிருந்தேன்.
அடுத்த நாள் காலையில் ரோசஸ்டர் திரும்புவதா அல்லது நேரே போவதா என்று இருவரும் சேர்ந்து ஆலோசித்தோம். நாங்கள் நேரே போகும் பட்சத்தில் பிள்ளையை வழியில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை எங்களை உபசரித்த குடும்பத்தினர் சொன்னார்கள். தோற்றமெல்லாம் அப்படியேதான் இருந்தது. ஆனால் நான் ரோசஸ்டருக்கு திரும்புவதற்கு துணியவில்லை. பிள்ளையை உபத்திரவப்படுத்தி எங்கள் பயணத்தை தடுப்பதற்கு சாத்தான் வேலை செய்தான் என்று நாங்கள் நம்பினோம். ஆகவே நாங்கள் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் என் புருஷனை நோக்கி, நாம் திரும்புகிறதாயிருந்தால் பிள்ளை மரித்துப்போம். நாம் நேரே போவோமானால் அவன் பிழைத்துக் கொள்வான். கர்த்தரை நம்பி நாம் பிரயாணம் செய்வோமாக என்றேன். இன்னும் 2 தினங்களில் நாங்கள் சுமார் 100 மைல் தூரம் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது. என்றாலும் இக்கஷ்ட காலத்தில் கர்த்தர் எங்களுக்கு துணை செய்வாரென்று நாங்கள் நம்பினோம். நான் மிகவும் களைப்புற்று இருந்ததினால் தூக்கத்தில் பிள்ளையை கைகளிலிருந்து தவறவிட்டு விடுவேனோ என்று பயந்திருந்தேன். ஆகையினால் நான் அவனை என் மடியில் வைத்து என் இடுப்போடு சேர்த்து கட்டிக்கொண்டு
நாங்கள் இருவரும் அன்று பிரயாணத்தில் அதிக நேரம் தூங்கினோம். பிள்ளை பிரயாணம் முழுவதும் பலனடைந்து சீராயிருந்தது. நாங்கள் அவனை முழுவதும் கம்பளியால் மூடிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தோம்.
வெர்மாண்டுக்குப் போன எங்கள் பிரயாணத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசிர்வதித்தார். என் புருஷன் அதிக வேலையும் கவலையுமாயிருந்தார். கூட்டங்களிலெல்லாம் அவரே அதிகமாய் பிரசங்கிக்கிறதும் புஸ்தகங்கள் விற்பனை செய்கிறதும் பத்திரிகையை பிரபலப்படுத்துவதற்கும் உழைக்கிறதுமாயிருந்தார். ஓரிடத்தில் கூட்டம் முடிந்ததும் அடுத்த இடம் தீவிரித்துச் செல்வோம். மத்தியானத்தில் ரஸ்தா பக்கம் குதிரைக்கு தீனி போட்டுவிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். பிறகு என் புருஷன் போஜனப்பெட்டி மூடியின் மேலாகிலும் அல்லது தமது தொப்பியின் மேலாகிலும் எழுத்து காகிதத்தை வைத்துக் கொண்டு ரிவ்யூ, இன்ஸ்ட்ரக்டர் முதலிய பத்திரிகைகளுக்கு வியாசங்கள் எழுதுவார்.